நமஸ்காரம். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும்பருளும். இந்த பாட்டு திருமங்கையாழ்வாரது அனைவரும் அறிந்தது. நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்று பாடுகிறார் ஆழ்வார். இதிலே செல்வம் தந்திடும் என்று நாராயண நாமம் செல்வத்தை கொடுக்கும்னு சொல்லுகிறார். சகல பலப்பிரதோகி விஷ்ணு என்று சாஸ்திர வாக்கியம் உள்ளது. எந்த பலத்தையும் பகவான் நமக்கு கொடுக்கிறார், செல்வத்தையும் கொடுக்கிறார். கேள்வி, செல்வம் என்றது இன்றியமையாதது தானே? பணமில்லாமல் வாழ முடியுமா? பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை என்றும் சொல்லுகிறோம். கண்டிப்பா அது வேண்டும். ஆனால் பல புத்தகங்களில் நம் ஆச்சாரியர்களே, செல்வத்தில் ஆசையை ஒழித்தால்தான் முக்தி அடைய முடியும், வைராக்கியம் வளர்த்து கொள்ள வேண்டும், பற்றற்ற தன்மை இருந்தால்தான் மோட்சம் போவோம். பகவானும் சொல்லுகிறார், எஸ்ய அனுகிரகம் இச்சாமி, யாருக்கு அருள் புரிய வேண்டும்னு விரும்புகிறேனோ தஸ்ய வித்தம் ஹராம்யகம், அவனுடைய செல்வத்தை பிடுங்கி விடுகிறேன். இதெல்லாம் பார்த்தால் செல்வத்தை தொலைத்தால்தான் முக்தி அடைய முடியும்னு தோன்றுகிறதே. கூரத்தாழ்வான் பெரும் செல்வந்தராக இருந்தார். ஒரு நாள் அனைத்தையும் துறந்தார். ராமானுஜர் திருவடிகளே சரணம்னு சென்றார். அது அவரால் முடிந்தது. இன்றைய காலகட்டத்தில் குடும்பம், பொறுப்பு, கடமை அனைத்தும் உள்ளது, கஷ்ட நஷ்டங்கள் உள்ளன. அப்படி இருக்கும்போது எப்படி சம்பாதிப்பதை நிறுத்திவிட வேண்டுமா? நம் குடும்பத்துக்கு தேவையானதையும் தானம் பண்ணிவிட வேண்டுமா? இல்லாவிட்டால் பெருமான் முக்தியை அளிக்க மாட்டாரா? வேலை பார்க்கிறோம், 60 வயதுக்கு ஓய்வு பெறுகிறோம், ஓய்வூதியம் வரும், ஏதோ பாக்கி இருக்கிற பணத்தை வட்டிக்கு விட்டிருந்தால் வட்டி வரும், அதை வைத்துக் கொண்டு வாழ்கிறோம், அதெல்லாமும் கூடாதா? கொடுத்து விட வேண்டுமா? நம்முடைய வயதான அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டி வரலாம். சில சமயம் நம்முடைய பிள்ளை பெண்களே கூட நாம் பாதுகாக்க வேண்டி வரலாம். இப்படி இத்தனையும் இருக்கும்போது எப்படி சட்டென்று எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அப்படியே புறப்படுதல், இது நடக்குமா என்பதுதான் கேள்வி. அநேகமாக நடக்காது. அப்படியே அனைத்தையும் கொடுத்து விட்டு ஏதும் இல்லாமல் வீதியில் நின்று கொண்டு முக்தி அடையப் போகிறோம் என்பதில்லை. மனு பகவான் மனு தர்ம சாஸ்திரத்திலே நாம் சம்பாதிப்பதை எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும், எதற்கு செலவழிக்க வேண்டும் சொல்லிவிட்டார். அதனால் அதன்படிக்கே தாராளமாக இருக்கலாம். மேலும் நாரதர் தர்மபுத்திரனுக்கு உபதேசித்த போது தர்மம், அர்த்தம், காமம் என்று 3 படிகள், கடைசி படி மோட்சம். அந்த 3 சமமாக உன்னுடைய வாழ்நாளை கடத்து. அர்த்தம் முதல் பகுதி, காமம் மோட்சம் என்றால் இளம் வயது கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஆசை இருக்கும், அது காமம். அடுத்த வயது அர்த்தம், பொருளீட்டுவதில் போகும். 3வது நிலை தர்மத்தை செய்வதில் போகும். இதன்படிக்கு இருந்தாயானால் தானே நீ முக்தி அடைந்து விடுவாய் என்று சொல்லுகிறார். அப்ப நம் இஷ்டத்துக்கு செல்வத்தை சேர்த்துக்கொண்டே போனாலும் முக்தி அடையலாமா என்றால் முடியாது. சாஸ்திரம் சொன்னபடிக்கு தர்மசாஸ்திரத்தில் இப்படித்தான் சேர்க்கலாம்னு சொல்லியிருந்தால் அதன்படிக்கு நிச்சயம் சேர்க்கலாம், அதில் குறையில்லை. நமக்கு ஒரு கடமை இருக்கிறது என்றால் நிச்சயம் செய்யலாம். இதற்கு சரியான உதாரணம் சொல்ல வேண்டுமானால் ராஜ ரிஷிகள், அவர்களெல்லாம் நாட்டுக்கே ராஜாக்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு அம்பரீஷரை எடுத்துக்கொள்வோம், பெரும் செல்வந்தர் ஆனால் ராஜரிஷி. அவரை ரட்சிப்பதற்காக பெருமான் தன் சுதர்சன சக்கரத்தையே அவருக்கு காவலாக வைத்திருந்தார். அப்படின்னா எவ்வளவு சிறப்பானவர். அவர் ஒன்றும் தன்னுடைய நாடு சொத்து எல்லாவற்றையும் கொடுத்து விடவில்லையே. தான் இருந்த வரைக்கும் ஆண்டுதான் சென்றார். அவர் விருப்பப்பட்டு வானப்பிரஸ்தம் போகலாம், ஆனால் ராஜாக்களாக இருந்தவர்களும் ரிஷி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கடமையை ஆற்றுவதற்காக நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். அதைப்போல நம் ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கிறது, அதை கண்டிப்பாக செய்வோம். கேள்வி, பற்றற்றது வைராக்கியம் என்றால் பணத்தில் ஒரு தேவையற்ற விருப்பம் இருக்கிறதா, அதனால் எனக்கு ஒரு மதிப்பு வருகிறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதா, அதை வைத்துக்கொண்டு எதையும் சாதித்து விடலாம் இந்த எண்ணம் இருக்கிறதா, அதனால் பிறரை அவமரியாதை பண்ணலாம் இந்த எண்ணம் இருக்கிறதா. இதே போல் நாலஞ்சு சின்ன சின்ன பரீட்சைகள். இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் தர்மம் சொன்னபடிக்கு சொத்து சேர்த்து வைத்திருந்தால் அதுவே வைராக்கியத்தில் தான் கணக்கு. ஆழ்வார் தன் பாசுரத்தில் செல்வம் தந்திடும்னு சொல்லியிருக்கார் என்றால் எந்த செல்வத்தை? கைங்கரியத்துக்கு வேண்டிய செல்வத்தை. சாஸ்திரம் சொன்னபடிக்கு எவ்வளவு வைத்துக் கொள்ளலாமோ வைத்துக்கொண்டு அதற்கு மேலே இருக்குமானால் சம்பாதிக்காதேன்னு சொல்லவில்லை. அது ஒரு வகை, அவ்வளவு வைராக்கியம் இருப்பவர்கள் தாராளமா இருப்பார்கள், இருக்கட்டும். அப்படி இல்லாதவர்கள் என்ன செய்ய? அந்த அதிகப்படியை தொண்டுக்கு பயன்படுத்த வேண்டும். அப்படி பகவான் பாகவதர்களுடைய தொண்டுக்கு பயன்படும் செல்வத்தை பெருமான் கொடுக்கிறார் என்றுதான் திருவங்கையாழ்வார் சொல்லியிருக்கிறார். அதனால் இது நமக்கு கிட்டவே கிட்டாதோ, இந்த வைராக்கியம் நமக்கு வரவே போவதில்லையே, அதனால் முக்தி அடையாமல் போய்விடுவோமோ என்று பயப்பட தேவையில்லை. அதற்காக நம் இட்டத்துக்கு சேர்த்து வைத்துக் கொண்டு அதில் ஒரு பெரு விருப்பத்தோடு இருந்து முக்தி அடைந்து விடலாம் என்றும் நினைக்கக்கூடாது. இது எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கிற அளவுக்கு இத்தனை பணத்தை ஒருத்தர் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்பதும் இல்லை. அதில் வைராக்கியம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது நம் உள்ளத்துக்கே தெரிய வேண்டும். அது இன்னொருத்தர் சொல்லி புரிய போவதில்லை, அது நமக்கே தான் தெரிய வேண்டும். ஆகவே ஆழ்வார் சொன்னபடிக்கோ ஆச்சாரியர்கள் சொன்னபடிக்கோ பகவான் ஆந்தனையும் முக்தி கொடுக்கத்தான் பார்க்கிறார், தவிர்க்க பார்ப்பதில்லை. ஆனால் அதே சமயத்தில் அவர் நம் உள்ளத்திலேயே இருக்கிறபடியால் வெகு எளிதில் வைராக்கியம் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்கிறார். அடியேன் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு சின்ன சின்ன கேள்விகள் சொன்னேன், அதன்படிக்கு இருக்க முடிந்து விட்டால் கண்டிப்பா அந்த செல்வத்தில் பற்றில்லாமல் தான் இருக்கிறோம் என்று பொருளாகிறது. தன்னிடையே நமக்கு தெரிவதற்கு முன் அது பெருமானுக்கு தெரியும், அவர் நல்லதே செய்வார்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.